نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: واعلموا أن الله مع المتقين. وقال تعالى أيضا: إن الله يحب المتقين. وقال تعالى أيضا: الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس، والله يحب المحسنين. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னலாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், தேர்ந்தவர்கள், தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், இறுதி நாள் பரியந்தம் அந்நலாரின் அழகான அடிச்சோடுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்னும் உண்டாவதா. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமாம் புனித மஸ்ஜிதினிலே இத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப அன்பர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர் பசு நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் அவதானித்து அவற்றை ஃபி கிதாபி முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏட்டிலே தெளிவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏற்பட்ட விடயங்களை இயந்தளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிழ்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறையருளால் இவ்வருடமும் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாவின் பேருதவியோடு புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே 30 நோன்புகளை நோற்று புனித ஈதுல் ஃபித்ர் திருநாளை சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு மேலும் எம்மில் அதிகமானவர்கள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமான சுன்னத்தான நோன்புகளை நோட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் தற்பொழுது வாழக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அளவையும் எமக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையர்கள் அவர்களுடைய காலத்திலே சமூகத்திலே செய்யப்பட்ட அமல்களுடைய அளவையும் வைத்து பார்க்கின்ற பொழுது, முன்னால் உள்ள காலத்திலே எங்களுடைய மூதாதையர்கள் சிறிய அளவிலேதான் அமல் செய்தார்கள். தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவான அளவு. பள்ளி வாசல்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. தராவியை போன்ற தொழுகைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், 30 ஜுதுவையும் ஓதி தமாம் செய்யக்கூடிய பள்ளி வாசல்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய பள்ளி வாசல்கள் தான் இருந்தார். அதுவும் ஒரு கட்டத்திலே எமது நாட்டிலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இல்லாததின் காரணமாக பக்கத்து நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்டு அவர்களின் மூலமாகத்தான் தராவிய தொழுகை நடத்தப்பட்டது. இப்படி நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்க கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். ஜகாத்தும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் ஹஜ்ஜிக்கு வர்தாவதம் போய்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள் நிம்மதியாக கௌரவமாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கண்ணியம்! ஆனால் அவே நேரம் இப்பொழுது நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து பாருங்கள், எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு பள்ளி வாயில்கள் அதிகமாகிவிட்டன. குர்ஆன் தமாம் செய்து தராவீஹ் தொழுவிக்கப்படாத, அதாவது குர்ஆன் முழுப்பது ஜுதுவும் ஓதி தராவீஹ் தொழுவிக்கப்படாத பள்ளிகளை இப்ப எண்ணி சொல்லலாம். முந்தி தொழுவிக்கப்பட்ட பள்ளிகளை தான் எண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு தொழுகையில் ஒரு விதமான முன்னேற்றம். நோட்பை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் பயங்கர முன்னேற்றம். சதகா ஜகாத்திலேயும் பயங்கர முன்னேற்றம். ஹஜ் சுப்ஹானல்லாஹ், ஏட்டுக்கு போட்டியாக இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காட்சி. இப்படியெல்லாம் இருந்தும் இன்று எமக்கு எமது பூதாவையர்கள் அனுபவித்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு இருந்த கௌரவம் இன்று எங்களுக்கு இல்லை. என்ன நடந்தது? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். அமல் செய்வது மாத்திரம் கட்டித்தனம் அல்ல, செய்யற அமல் அல்லாவிடத்திலே போய் சேர்கின்றவா என்பதனை சிந்தித்து சிந்தித்து அமல் செய்வதுதான் கட்டித்தனம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அழகான முறையிலே ஒரு கடிதத்தை எழுதி, நல்ல கருத்துள்ள கடிதம், மிகவும் பொறுமதியான கடிதம், அழகான ஒரு கடித உரையிலே போடப்பட்டு அழகான ஒரு முத்திரையும் அங்கே ஒட்டப்பட்டு அனுப்பப்படுகின்றது. ஆனால் அங்கே யாரிடம் போய் சேர வேண்டுமோ அவருடைய முகவரி பிழையாக இருந்தால் அந்த கடிதம் ஒரு பொழுதும் உரியவரிடம் போய் சேராத மாற்றமாக திரும்பி வந்துவிடும். இது போன்றுதான் சகோதரர்களே, அழகாக அமல் செய்தால் மாத்திரம் போராது. நாங்கள் அடிக்கடி யோசிக்க வேண்டும், நான் எழுதிய முகவரி சரியா? அது மாத்திரமல்ல, அனுப்பியதற்கு பின்னால் ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி விசாரிக்கவும் வேண்டும். நான் இப்படி ஒரு கடிதம் அனுப்பினேன், அது கிடைத்ததா? இவன் தான் உண்மையான புத்திசாலி. இது போன்றதான் சகோதரர்களே, தொழுதால் மாத்திரம் போதாது, நோன்பு நோட்டால் மாத்திரம் போதாது, ஜகாத் ஹஜ்ஜுகள் செய்தால் மாத்திரம் போதாது. இது அல்லாஹ்விடத்திலே போய் சேர்கின்றதா இல்லையா என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அது சேர்ந்துள்ளதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அல் குர்ஆன் சொல்லித் தருகின்றது. எப்படி சொல்லித் தருகின்றது? தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகை என்ன? லுஹருக்கு இரண்டு ரகாத், இது ஃபர்ல், இது சுன்னத், இது முபத்திலா என்ற விஷயங்களை சொல்லி இவற்றை எல்லாம் பேணி சொல்லுதால் தொழுகை சரி. இது நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தொழுகை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அது தொழுகையின் பரிபூர்ணத்துவத்தின் ஒரு பாதிதான். அது மற்ற பாதியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகை என்ன தொழுகை? அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை என்றால் என்ன தெரியுமா? அந்த தொழுகையை யாரெல்லாம் தொழுவார்களோ அந்த தொழக்கூடிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மோசமான குணங்கள், மோசமான குணங்கள். இந்த எங்க எல்லோருக்கும் தெரியும் எது மோசமான குணம், எது நல்ல குணம். இந்த மோசமான குணங்களை அந்த தொழுகை தடுக்க வேண்டும். ஒல் முன்கர், மோசமான காரியங்களை விட்டும் அந்த தொழக்கூடிய மனிதனை அவன் தொழக்கூடிய தொழுகை தடுக்க வேண்டும். தடுத்தால்தான் அது தொழுகை. நபி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு எப்படி விளக்கம் கொடுத்தார்கள்? ஒரு மனிதன் தொழுகிறார், தொழுது தொழுதும் அவனிடத்திலே மோசமான குணங்கள், மற்றவரை ஏசுவது, மற்றவரை பற்றி புறம் பேசுவது, மற்ற மனிதனுக்கு அநியாயம் செய்வது, மற்ற மனிதனோடு கோபித்து பல நாட்கள் பேசாமல் இருப்பது, வியாபாரத்திலே மோசடி, பொய், ஏமாற்றுதல், குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமையின்மை. இப்படி தொழுவார் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் தொழுதது தொழுகையே அல்ல. ஊரிலே உலகத்திலே மக்களிடத்திலே தொழுகையாளி என்று பெயர் எடுத்திருக்கலாம், ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் தொழுகை அல்ல. அவனுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமதியும் அற்றது. இதுதான் ஒரிஜினல் தொழுகை, உயிரோட்டம் உள்ள தொழுகை. முந்தைய காலத்திலே இது இருந்தது. ஆகவே கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள், கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு கண்ணியம், அரசு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு கண்ணியம். சுபஹானல்லாஹ், அந்த காலத்திலே கிடைத்த சில வரப்பிரசாதங்களை தான் நாங்கள் இன்று பாவித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதே போன்று ஜகாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஜகாத்துக்குரிய அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எப்படி? ஒரு மனிதன் கொடுத்த ஜகாத், ஐனே சதகா என்று சொல்லப்படுவது ஜகாத்தை, அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜகாத் கொடுத்தவரை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த ஜகாத் தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும் உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே சொல்வதாக இருந்தால், ஜகாத் கொடுத்த மனிதன் அவன் இன்றைய தினத்திலே ஜகாத் கொடுத்தால் அவனிடத்திலே அந்த ஜகாத் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக என்ன வர வேண்டும் தெரியுமா? அந்த நாளில் இருந்து அவனுடைய சொத்திலே அவன் ஒரு ரூபா கூட ஹராமான சம்பாத்தியத்தை சேர்க்க கூடாது. வட்டி மாத்திரமல்ல ஹராமான சம்பாத்தியம். அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்தின் போது, வருமானத்தின் போது வட்டி சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அது ஹராம். இல்லை, அது மாத்திரமல்ல, பிற மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்வது, சுத்தமான பொருளைத்தான் கொடுத்தார், ஒரு ஜுப்பாவை தான் விற்பனை செய்தார், அதிலே பொய் கலக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த வியாபாரமும் ஹராம். என்ன சொல்கிறார்? இந்தியாவிலே செய்யப்பட்ட அந்த பொருளை இவர் ஜப்பான் என்று சொல்லி வித்தார் என்று சொன்னால் ஹராமான சம்பாத்தியம். பொய் சொல்லுவது, மக்களை ஏமாற்றுவது, இது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஜகாத் கொடுத்தவரிடத்திலே ஜகாத்தும் கொடுக்கிறார், வட்டியும் வாங்குகிறார், பிற மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி எல்லாம் விற்பனை செய்வார் என்று சொன்னால் அது எதற்குரிய அடையாளம் தெரியுமா? அவர் கொடுத்த ஜகாத் இன்னும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. பள்ளி வாசல்களிலே அறிவித்தல் பலகையில் அல் ஹாஜ் என்ற பெயரோடு போடப்பட்டிருக்கும் ஜகாத் கொடுத்தவர் பட்டியலில், ஆனால் அல்லாஹ்விடத்திலே உள்ள அந்த பட்டியலில் இவனுடைய பெயர் பதியப்பட மாட்டாது. இது லேசான ஒரு உதாரணம். ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்குரிய அடையாளமாக நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவருடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் வறுமையை நீக்கிவிடுவான், நீக்கிவிடும். அவனுக்கு ஒரு பொழுது மரணிக்கும் வரையில் வறுமை வராது. யாருக்கு? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிடைய பாக்கியம் கிடைத்தது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார், அவருக்கு வறுமை வருகின்றது என்று சொன்னால் அது எதற்குரிய அடையாளம் தெரியுமா? அவர் செய்த ஹஜ்ஜிலே ஏதோ குறைபாடு இருக்கின்றது, இன்னும் அல்லாஹ்விடத்திலே போய் சேரவில்லை. இதே போன்று அருமையானவர்களை நாங்கள் நோன்பு நோற்கிறோம். இந்த வருடமும் 30 நோன்புகளை நோற்றோம். இன்னும் நாங்கள் சில நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம், சுன்னத்தான் நோன்புகள். இதற்குரிய அடிப்படையான அடையாளங்கள் என்ன? குடித்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்திருக்கின்றதா இல்லையா? எப்படி கண்டுகொள்வது? அல்லாஹ் சொல்கிறான் என்ன? நீங்கள் நோன்பு நோட்டிருந்தால், உண்மையான நோன்பாக இருந்தால், லஅல்லகும் தத்தகூன், உங்களிடத்திலே இறையச்சம் வந்திருக்க வேண்டும், தக்குவா. எப்படி கண்டுபிடிப்பது? எந்த விதமான இயந்திரங்களும் கிடையாது. இவருக்கு எந்த அளவு தக்குவா இருக்கின்றது வைத்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் உன்னிடத்திலே தக்குவா வந்திருப்பதற்கான அடையாளங்களை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நீ உண்மையாக நோன்பு பிடித்து அல்லாஹ்விடத்திலே நீ நோன்பாளி என்ற பெயரை பெற்றிருந்தால் அதற்குரிய அடையாளமாக அல்லாஹ் சில அடையாளங்களை குர்ஆனிலே சொல்கிறார். என்ன அடையாளம்? சூரா ஆல இம்ரான்லே அல்லாஹ் அழகாக சொல்லி தருகிறார், உண்மையான தக்குவாதாரி, உண்மையான நோன்பாளியிடம் வந்திருக்க வேண்டிய பண்புகள். முதலாவது என்ன? الذين ينفقون في السراء والضراء முதலாவது அவனிடத்திலே வரவேண்டிய பண்பு என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகளை பாருங்கள் சகோதரர்களே. நான் இதனை ஏன் இந்த குத்துபாவில எடுத்துக்கொண்டேன் சொன்னார், இன்று எம்மில் அதிகமானவர்கள் அமல் இபாதத் செய்கிறார்கள். நேற்று கூட நேற்றிரவு கூட ஒரு முக்கிய ஒரு முதிய ஒருவர் வந்தார், வந்து சொல்கிறார், ஹசரத் நான் இன்னும் ஓமல்களை எல்லாம் மோதி வருகிறேன் ஹசரத், ஆனா எந்த பலனும் கிடைக்கவில்லை, அல்லாஹ் பாதுகாக்கவே. நான் அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் ஓதக்கூடிய ஓதல்களை ஒழுங்கு முறையாக அதற்கென நேரம் எடுத்து குர்ஆன் ஓதக்கூடிய முறையிலே ஓதினீர்களா என்று கேட்டவுடன் சிந்திக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அப்படித்தானே ஓதுகிறார். இன்னைக்கு நாங்களும் செலவங்க எங்கட ஓதல்களும் அப்படித்தான். சலாம் கொடுத்து போட்ட ஆயத்துல் குர்சி நாங்க எப்படி ஓதுகிறோம்? அவருக்கே விளங்குவதில்லை என்ன ஓதுவதற்கு. இந்த ஓதல்களுக்கும் இந்த ஜிக்ருகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஒரு அணுவளவேனும் நன்மை கிடைக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கின்றது, முறை. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீ உண்மையாக நோன்பு பிடித்திருந்தால் உன்னிடத்திலே முதலாவது வந்திருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்ற பொழுதும் உனக்கு கஷ்டம் வருகின்ற பொழுதும் நீ அல்லாஹ் சொன்ன விதத்திலே உன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிக்கக்கூடிய மனப்பான்மை வந்திருக்க வேண்டும். இன்னொரு பாசையில விதத்துல சொல்வதாக இருந்தால், பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்திருக்க வேண்டும். இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க சகோதரர், இது லேசான ஒன்றல்ல. இன்றைக்கு எங்கள் அதிகமானவங்க நோம்பு காலங்கள சதக்கா தக்கா நாங்க கொடுக்கிறோம். உதாரணமா ஒருத்தர் சொல்வார், நான் இந்த பேரு இத்தனை உடுப்பு கொடுத்தேன், பார்த்தா இவர் குடுத்திக்கிற உடுப்பெல்லாம் பார்த்தா அவர் உடுத்து 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 இப்ப அவருக்கு போடல, அது டைட் ஆகி அது நிறமும் பேசி வீட்டுல கேளாத்தால குடுத்திக்கிறார். குடுத்து போட்டு வந்து பெருசா பேசுறார், நான் இத்தனை உடுப்பு கொடுத்த. சாப்பாட்டு விஷயத்திலயும் அப்படித்தான். என்ன சொல்கிறோம், திண்டெல்லாம் முடிஞ்சி டப்பினுக்கு குப்பைக்கு போக வேண்டிய சாப்பாடை தான் கேட்டு வாரவங்களுக்கு நாங்க நீங்க கொடுக்கறோம். குடுத்து போட்டு எதிர்பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், பெரிய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், லன் தனாலு அல்பிர் ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் தெளிவாக சொல்லி தருகிறான், அல்லாஹ்வுக்கு தெரியும் எங்களை பத்தி உங்களை பத்தி தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மிகவும் விருப்பமான பொருளை நீங்கள் செலவு செய்யாத வரையில், பிற மக்களுக்கு கொடுக்காத வரையில், நீங்கள் ஒரு பொழுதும் பரிபூர்ணமான நன்மையை அடையவே மாட்டீர்கள். சொன்னா அடையவே மாட்டீர்கள். அரபு படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு பொழுதும் கிடைக்காது, ஒரு பொழுதும் கிடைக்காது. இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க சகோதரர்கள், நாங்க எதை கொடுக்கிறோம்? எப்பவும் நாங்க எதை கொடுக்கிறோம்? அல்லாஹ் அதனை கொடுக்க சொல்லி சொல்கிறான். ஆகவே எங்களிடத்தில் முதலாவது வந்திருக்க வேண்டிய பண்புதான் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு. இது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, இன்றைய நாட்டுடைய நிலைமையை பைத்து பாருங்கள் சகோதரர்கள், பயங்கரமான போக்கில எமது நாடு போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கலாம், நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, இப்ப நிம்மதி இல்லை சகோதரர்களே, உள்ளால் இன்னும் பத்திக் கொண்டிருக்கிறது, புகையவில்லை பத்துகின்றது. நானும் அடிக்கடி மாட்டு மத தலைவர் குருமார்களோடு, மத குருமார்களோடு அடிக்கடி சில கூட்டங்களுக்கு கலந்துரையாடல்களுக்கு சொல்வதனால் சில விடயங்களை ஆழமாக சிந்தித்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம், நிர்பந்தம் சகோதரர். சென்ற கிழமை கூட சுமார் 3 நாட்கள் நான் அவர்களோடு அதாவது கலந்துரையாடல்களை இந்த நோன்புல, ஏன் சமூகத்துக்காகவே நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தடுப்பது இந்த காலத்தின் மிக முக்கியமான ஒரு பர்னி கிபாயாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் விட்ட மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒவ்வொருவரும் மனலாக மனதிலே பதிய வைத்துக் கொள்வது, குறிப்பாக காலி இந்த ஊரை பொறுத்தவரையில் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை பற்றிய தெளிவு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏன் அதிகமான சிங்கள மக்களோடு, அந்நியர்களோடு, கலர்ந்து சேர்ந்து பழகக்கூடியவர் இருக்கிறார்கள். அதே நேரம் அதிகமாக அவர்களுடைய செயற்பாடுகளிலே பங்கெடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே மிக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே, அவர்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுதான், நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள விடயங்களை தெளிவாக சொல்லிக் கொடுப்பதில்லை. உண்மையான விஷயம் சகோதரர்கள், தெளிவாக சொல்லிக் கொடுப்பதில்லை. இன்னும் இதற்கு ஆதாரபூர்வ விடயத்தை சொல்வதாக இருந்தால், நான் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே சுமார் 45 பேர்கள் எல்லாம் அந்நியர்களை கூட்டிக் கொண்டு உங்களுடைய அந்த காலி கோட்டையில் உள்ள பள்ளி வாசலுக்கு அழைத்து வந்தேன், சென்ற வந்தவன் நினைக்கின்றேன். வந்து அவர்களுக்கு பள்ளிக்குள்ளால் போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளை செய்து முழுக்க முழுக்க 2-3 மணித்தியாலங்களாக மார்க்கத்தை பத்தி தான் கேட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒரு மரணத்தை நினைத்து, அதாவது ஒரு ஜனாதா கொண்டு செல்கின்ற பொழுது அவர்களை போன்று அனுமதி இல்லையா, ஏன் உங்களுடைய உள்ளங்களிலே இரக்கம் இல்லையா என்று கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டிய தேட்டத்தோடு இருக்கிறார்கள். ஆனா நாங்கள் இந்த எல்லாம் மூடி மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்ப அவர்களுக்கு சொல்லுவதை பார்ப்பதற்கு ஆசை வந்து விட்டது. லுகருடைய நேரம் அதையும் பார்த்தார்கள். கடைசியாக சொன்னார்கள், நாமும் இந்த நாட்டிலே 45-50 வருடங்களாக வாழ்கிறோம், இதுதான் முதலாவது உங்களுடைய பள்ளி வாசலுக்கு நாங்கள் வந்த கட்டம். சகோதரர்கள், யார் இந்த மார்க்கத்துக்கு தடையாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் அந்நியர்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், கொண்டு அவர்களுக்கு எங்களுடைய நற்குணங்களை காட்டித்தான் தாவாவை முன்வைக்க வேண்டும். நபி அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். நபி அவர்களே சொன்னார்களே, நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்திவிட்டு போவதற்காகவே. நபி அவர்கள் இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை பரப்பியதே அவருடைய குணங்களினால் தான். அதிலே மிக முக்கியமான நபி அவர்கள் காட்டிய குணம் தான் பிற மக்களுக்கு உதவி செய்தல். சுப்ஹானல்லாஹ், காலத்தின் தேவை சகோதரர்களே. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், வல் காலிமீனல் கைல், உண்மையான நோன்பாளியிடம் வந்திருக்க வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே நோன்பாளி என்ற பெயர் பெற்றவரிடத்திலே வந்திருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? தனக்கு கோபம் வருகின்ற பொழுது அதனை மென்று விழுங்கக்கூடிய, அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் வந்திருக்க வேண்டும். ஒருவர் சொல்கிறார், அவருக்கு நோன்பு பிடிச்சால் தான் கூடுதலாக சூடாகிற கோபம் வார என்று சொன்னா, அது என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் இன்னும் உண்மையான நோன்பாளி அல்ல. உண்மையான நோன்பாளி எப்படி இருப்பார்? கோபம் வர வேண்டும். ஒருவருக்கு கோபமே வரவில்லை என்று சொன்னால் அது ஒரு விதமான சைக்கோலஜிக்கல் ப்ராப்ளம், உளவியல் பிரச்சனை, ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோய். அதே போன்று அளவுக்கு மிஞ்சிய கோபம், தொட்டது பிடித்ததற்கெல்லாம் சொல்லுவோமே மூக்கு நுனியிலே கோபம் என்று சொல்லுவோமே, அப்படி வந்தாலும் அதுவும் ஒரு விதமான நோய். இது ரெண்டுக்கும் மத்தியில் தேவையின் பொழுது கோபப்பட வேண்டிய இடத்திலே கோபம் வரத்தான் வேண்டும். நபி அவர்களுக்கு கோபம் வரவில்லையா? நபி அவர்களுக்கு சில கட்டங்களிலே கோபம் வரும். வந்தால் நபியுடைய முகம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் சஹாபாக்களை வர்ணித்து சொல்கிறார்கள், நபி அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வதனம் மாதுளம் கனியின் செந்நிறத்தை போன்று மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ், அப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு கோபம் வர வேண்டிய இடத்திலே கோபம் வந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான தக்குவாதாரி நோன்பால் எப்படி இருப்பார் என்று சொன்னால், வார கோபத்தை கட்டுப்படுத்துவார். சிலர் இந்த பொறுமை, இதுக்கு இன்னொரு பேர் தான் பொறுமை. சிலர் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், வார கோபத்துக்கு ஏசிறதையெல்லாம் ஏசி முடிந்து, அடிக்கிறதையெல்லாம் அடித்து முடிஞ்சதுக்கு பின்னால், வீட்டிலே உடைக்க வேண்டியதெல்லாம் உடைத்து விட்டதற்கு பின்னால் சொல்கிறார், நான் இப்ப பொறுமையாக இருக்கிறேன் நோம்பு சுட்டி, அல்லது அல்லாவுக்காக பொறுமையாயிருக்கிறன் இல்லாட்டி இன்னொரு கை பாத்திப்பன். இதற்கு பேர் பொறுமை அல்ல. ஒரு சஹாபி நபியிடம் வந்து இப்படியே சொல்லி கேட்டார், நான் இப்ப பொறுமை ஐக்கிறேன் யார் நபி சொன்னார்கள், இதற்கு பெயர் பொறுமை அல்ல. உனக்கு ஒரு துன்பம் ஒரு பிரச்சனை பிற மக்களால் வருகின்ற பொழுது நீ ஏசுவதற்கு முன்னால் அடிப்பதற்கு முன்னால் உடைப்பதற்கு முன்னால் வரக்கூடியதற்குத்தான் பெயர் பொறுமை. இந்த உண்மையிலே எமது நாட்டை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களாக எங்களுக்கு எமது சமுதாயத்தினராலும் பிரச்சனை, அதற்கு போதாக்குறைக்கு மாற்று மதத்தவர்களாலும் பிரச்சனை. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லி நாங்க சொல்கிறோம், எல்லாம் அல்லாஹ் ஈக்கிறான். அப்ப அல்லாஹ் ஈக்கிறான் எங்களோட சும்மா சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நான் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய உதவி யாரோடு இருக்கின்றது தெரியுமா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நான் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா, அறிந்து கொள்ளுங்கள் முத்தகீன்களுடன் இருக்கிறது. இப்படியான பண்பு நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கின்ற பண்புகள் யாரிடத்திலே இருக்கின்றவோ அவர்களோடுதான் நான் இருக்கிறேன், எல்லாரோடும் இல்லை. பொறுமை இருக்க வேண்டும். உண்மையான நோன்பாளிகள் வர வேண்டிய இரண்டாவது பண்பு அதுதான். இப்ப நாங்க சிந்தனை செஞ்சு பார்க்கணும், நான் இவ்வளவு காலம் நோன்பு நோக்கிறேன், என்னுடைய நோன்பின் மூலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடையாளம் வந்திருக்கின்றதா, என்னுடைய பெயர் அல்லாஹ்வுடைய நோன்பாளிகள் என்ற பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றதா, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறார், மூன்றாவது ஒரு உண்மையான நோன்பாளி தக்குவாதாரியம் வர வேண்டிய பண்புதான் பிற மக்களை மன்னிக்கின்ற மனப்பான்மை. கஷ்டம் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் பாரமானதுதான், ஆனா அல்லாஹ் சொல்ல இது வரணும். சொல்லுகிறியா உங்களுக்கு இது வரணும். பள்ளிக்குள் மாத்திரமல்ல இஸ்லாம் சகோதரர்களே, வீட்டிலே இஸ்லாம் இருக்க வேண்டும், சமூகத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும், வியாபாரத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும். இன்று சிலர் சொல்கிறார்கள் பள்ளிக்கு வந்த 5 நேரம் வாங்குக்கு முன்னாலே அவர் பள்ளி வாசல்ல சொல்லுகிறார், பள்ளிக்கு வெளியே போனா நேர் மாத்தம் இஸ்லாத்துக்கு. இந்த முதல் சப்பிலே இருந்து சொல்லுவார், அங்கே வங்கியிலே போய் முதல் அணியிலே இருந்து ஓடி பாஸ் பண்றதுக்கு இருப்பார். அதிகமான இஸ்லாமியர் இருக்கிறார்கள் சகோதரர்களே, துஹாவெல்லாம் தொழுது, தஹஜ்ஜத் எல்லாம் தொழுது, சுபஹ் இமாம் ஜமாத்தோட தொழுது போட்டு வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு ஹஜ்ரத் இத்தனை லட்சம் ஓடி பாஸ் பண்றதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், நான் தஹஜ்ஜத் எல்லாம் தொழுது அல்லாஹ்ட துஆ கேட்டிக்கிறேன், லுஹாவும் தொழுது போட்டு இப்ப போறேன், துஆ செய்யுங்க ஹஜ்ரத். அப்படி ஓடி என்றாலே சுத்தமான ஹராம். இவர்களுடைய தொழுகையை பற்றி என்ன சொல்வது, தொழுகிறார்தான் வியாபாரத்திலே ஹராம், குடும்பத்திலே பிரச்சனை, மனைவியுடன் ஒழுங்காக வாழ தெரியாது, பிள்ளை குட்டிகளை வளர்க்க தெரியாது, உறவு முறையை பேணி வாழ தெரியாது, சமூக கடமைகளை நிறைவேற்ற தெரியாது, பள்ளிக்குள் மாத்திரம் முஸ்லிம். இந்த தொழுகையை அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபி அவர்கள் சொன்னார்களே, கியாமத்துடைய நாளையிலே சில தொழுகையாளிகள் என்று பெயர் எடுத்தவர்கள், அவருடைய தொழுகைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முகத்திலேயே பழைய துணியை சுருட்டியே வீசப்படுவதை போன்று அல்லாஹ் வீசி எறிந்து விடுவார். மனிதரை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை செய்கிறோம், இதை பாதுகாக்க தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு துருப்பாக்கிய நிலைமை, கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பிற மக்களை மன்னிக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும், மன்னிக்க வேண்டும். யாருக்கும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நாங்கள் சொல்லலாம் என்றாலும் இஸ்லாம் அதற்கு அப்பால் பழிக்கு பழியையும் சொன்ன இஸ்லாம் அதற்கு அப்பால் போயும் சொல்லுது, என்ன சொல்கின்றது, மன்னித்து விடுவது அதை விடவும் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் கருணையுள்ள கருணை அன்பு. இஸ்லாம் என்ற வார்த்தையை பாருங்க, சுப்ஹான எவ்வளவு அழகான வார்த்தை, நிம்மதியை சமாதானத்தை ஐக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய மார்க்கம். சுப்ஹானல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, என்ன அர்த்தம், உங்கள் மீது சாந்தி சமாதான நிம்மதி உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான மார்க்கம். ஆகவே அருமையானவர்களை, இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக இஸ்லாம் இதனைத்தான் எதிர்பார்க்கின்றது, இதனைத்தான் எதிர்பார்க்க. ஆகவே பிற மக்களை மன்னிக்கின்ற மனப்பானை வந்திருக்கிறது. நான்காவதாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மையான நோன்பாளிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, ஏதாவது அவர்களால் தப்பு தவறுகள் நடந்து விட்டது என்று சொன்னால் அது அவர்களுக்கு உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டு பண்ணவில்லை. ஐயோ, என்னால் இப்படி ஒரு தவறு நடந்துட்டேன், நான் இவருக்கு இந்த அநியாயத்தை செய்து விட்டேனே, நான் இவரை பற்றி இப்படி புறம் பேசிவிட்டேனே, இந்த முகவருக்கு நான் இப்படி செய்து விட்டேனே என்று அவர் செய்த தவறை உணர்ந்து உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக மாறும். இது தௌபாவம் செய்யற பள்ளிகளுக்கு தௌபா அல்ல முடிஞ்சு மருவ பள்ளி வழிய பயித்து அதே மாதிரிதான். அவரது தௌபா கபூல் இல்லை என்பதற்கு அடையாளம், ஒரு மனிதனுடைய தௌபா கபூல் என்றதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் எப்ப தௌபா செய்தாரோ அதற்கு பின்னால் அவர் அதற்கு முன்னால் செய்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார், திரும்பிடுவார். வீட்டுல உமா அப்பமாரோட பேசாம இருப்பார் வருஷ கணக்கு மாச கணக்கு, இல்லாட்டி தாசி சொந்தக்காரோ அக்கம் பக்கத்தார். இவர் தௌபா செய்து போட்டு போய் அவர்களுடன் சேர்ந்து ஐக்கியப்பட்டு சமரசம் செய்து தொடர்ந்து வாழவில்லை என்று சொன்னால் அவருடைய தௌபா கபூல் இல்லை என்பதற்கு அடையாளம். அப்படி அவர் போய் மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒற்றுமையாக வாழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய தௌபா கபூல் என்பதற்கு அடையாளம். இதே போல் ஒருவர் தௌபா கேட்பதற்கு முன்னால் சாராயத்தை குடித்தார், சிகரெட்டை குடித்தார், பீடி சுரு கூட்டு எல்லாம் செஞ்சார், வட்டி எடுத்தாரு, வட்டிக்கு கொடுத்தாரு, ஏமாற்றம் செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு, தௌபாவுக்கு பின்னால் இதெல்லாம் முட்டு போட்டுத்தான்னு சொன்னால் எதுக்குரிய அடையாளம் தெரியுமா? அவர் கேட்ட தௌபா அல்லாஹ்விடத்திலே கபூல் என்பதற்கு அடையாளம். இல்ல, சில ஊர்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், தௌபாவுக்கே வந்திருக்கிறான் இடுப்புல ரெண்டு சிக்கரேட்டை அடிச்சுக்கொண்டு, ஏன்னா தௌபாவுக்கு புறவு அடிக்கிறதுக்கா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய சகோதரர்களே, இந்த மனிதர்கள் இஸ்லாத்தை தௌபா என்ற அந்த மிக முக்கியமான இபாதாவை வணக்கத்தை வேறு விதமாக புரிந்து விட்டார்கள். 27 இரவுக்கே குறிப்பாக்கி விட்டார்கள். யார் சொன்னது? தௌபா என்பது தினந்தோறும் கேட்கப்பட வேண்டிய ஒரு இபாதா, ஒரு வணக்கம். பயந்து பயந்து அழுது அழுது எங்களை நாங்களே மதிப்பீடு செய்து செய்து கேட்கப்பட வேண்டிய ஒரு இபாதா. வெறுமனே நோன்பு பிடிச்சா மாத்திரம் தௌபா கபூல் இல்ல சகோதரர்களே. ஆகவே உண்மையான நோன்பாளிடம் வந்திருக்க வேண்டிய 4வது பண்பு தான் அது. கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்ல, 5வது பண்பு என்ன தெரியுமா? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர் தான் செய்தது பாவம், இது தவறு என்று தெரிந்து தெரிந்தே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க மாட்டார், அதனை விட்டு விடுவார். குடும்பத்திலே புத்த உறவினர்களுடன் பேசாமல் இருப்பது பெரிய பாவம் என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படியான பாவம் தெரியுமா? ரெண்ட ஹதீஸை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஹதீஸில் ரவி அவர்கள் சொன்னார்கள், என்ன மனிதன் 3 மேலால் இன்னொரு முஸ்லீமான சகோதரருடன் பேசாமல் இருந்து அதே நிலைமையில் மரணித்தால், எங்களுக்கு கோபம் வந்தா வந்த கோபத்தை சமாளிக்கிறதுக்கு 3 இஸ்லாத்துல டைம் தந்திருக்கு, அதற்கு மேலாலும் யார் கவலைக்காமல் கோபத்தின் காரணமாக இருந்து மரணிக்கிறாரோ அவர் நரகவாதியாக மரணித்து விட்டார். அவர் 1வது நரகத்துக்கு தான் போவார். அவர் அல்ஹாஜ் பட்டம் பெற்றிருக்கலாம், எந்த பட்டம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, நபியுடைய தீர்ப்பு. இன்னொரு ஹதீஸில் நபி அவர் இப்படியும் சொன்னார்கள், 3 கூட்டத்தாருடைய தொழுகையை அல்லாஹ் அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் கூட உயர்த்த மாட்டார். அதிலே 1வது யார் தெரியுமா? மாமூங்கள் யாருமே விருப்பம் இல்லாத நிலைமையிலே இமாமத் செய்யக்கூடிய இமாமுடைய தொழுகை. விளக்கமா சொல்ல நேரம் போதாது. 2வது, கணவனுடைய கோபத்தை சம்பாதித்த நிலைமையிலே தொடரக்கூடிய ஒரு மனைவியுடைய தொழுகை, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அடுத்து நபி என்ன சொன்னார்? 2 இஸ்லாமிய சகோதரர்கள், அது யாராக இருக்கலாம்? ஆதமுடைய மகன் அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பத்தாக்கள். 2 கோபித்த நிலைமையில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது கர்மத்துள்ளால தொழுதாலும் பரவாயில்லை. மக்காவுடைய பள்ளி அல்லது மதீனா பள்ளி அல்லது மஸ்ஜித் அக்ஸா எந்த தொழுதாலும் பரவாயில்லை. அல்லாஹ் ஒரு பொழுதும் அந்த மனித இருவருடைய தொழுகையையும் அல்லாஹ் தலைக்கு சலாத்தும் கோப்பும் அப்படியே தெளிவாக சொன்னார்கள், ஒரு ஜான் கூட உயர்த்தப்பட மாட்டாது. பாருங்கள் சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாங்கள் சமூக விடயங்களை, மேலே சொன்ன விடயங்கள், அதாவது கோபத்தை அடக்குதல், மன்னிப்பு கொடுத்தல், அடுத்தது அதனை ஒரு பாவமாக பார்த்தல், இன்றைக்கு எங்க சமூகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு தவறு தான். எல்லாரும் மார்க்கம் பேசுகிறோம், ஆனா எல்லாரும் மிகப்பெரிய பாவத்தையும் செஞ்சு அதிகமானவங்க மார்க்கத்தை பேசி பேசி, இவன் அவனை பார்த்து காஃபி இருந்ததும் முஸ்ரிக்கின்றதும், அவன் இவனை பார்த்து பேசுறதும். சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாய்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, முன்னாளுள்ள வாழ்ந்த எங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு கிடைத்த கௌரவம், கண்ணியம், நிம்மதி, சந்தோஷம் இப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், பிடிக்கக்கூடிய நோன்புகள், கொடுக்கின்ற சதக்கா சகாத்துகள் அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்திலே செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன என்ன எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறானோ, தொழுகையின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார், நோன்பின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார், ஜகாத்தின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார், ஹஜ்ஜின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார் போன்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும், தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். நான் இவ்வளவு காலம் தொழுகிறேன், என்னிடத்திலே உள்ள மோசமான குணங்கள் குறைந்திருக்கின்றதா அல்லது கூடுகின்றதா, நான் குடும்ப வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்கிறேன், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கின்றது, பள்ளி வாசலில் தொழுகிறேன் தான், ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையா நான் தொழுகிறேன், அல்லாஹ் சொல்லுகின்ற நோன்பா நான் பிடித்தேன், அல்லாஹ் சொல்லுகின்ற ஜகா சதகாவா நான் கொடுக்கிறேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுகளையா நான் செய்கிறேன், சிந்தனை செய்து பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லாம் இதன் பின்னாலாவது அவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே அனைத்து நல்ல காரியங்களையும் செய்து ஈருலகிலும் அவன் மூலம் எமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து நலன்களையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள அவனே நம் அனைவருக்கும் என்னென்றும் தௌஃபிக் செய்வானாக. வாஆகிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக ஸுரூரன் வ ஸலாமன்.